கருணை மழையில் நனைந்தே.
விவிலியம் காலமெல்லாம் வாழும் கருணை கருவூலம் பகுதி 27.
உனிலே சரணடைந்தே.
எனதருமை அன்புள்ளங்களே, தவறு செய்யும் ஒருவரை எத்தனை முறை மன்னிப்பது என்று கேட்ட புனித பேதுருவிடம், வரைமுறை ஏதுமின்றி மன்னிக்க வேண்டும் என்று இயேசு பதிலளித்தார். முழுமையை சுட்டிக்காட்டும் 7 என்ற எண்ணை பயன்படுத்தி 70 தடவை 7 முறை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு அழுத்தம் திருத்தமாக கூறினார். மன்னிப்பு என்பது அரைகுறையாக அளந்து தர வேண்டிய கடனாக இல்லாமல் முழுமையானதாக அளவு ஏதுமின்றி அள்ளித்தர வேண்டிய கொடையாக இருக்க வேண்டும் என்பதே பேதுருவுக்கும் நமக்கும் இயேசு வழங்கும் பாடம். இந்த பாடத்தை இன்னும் ஆழமாக வலியுறுத்த இயேசு கூறிய உவமையே மன்னிக்க மறுத்த பணியாள் உவமை. விண்ணரசின் பண்பை விளக்கும் உவமை என்ற அறிமுகத்தோடு இயேசு இந்த உவமையை கூறினார். இதோ அன்புள்ளங்களே, இயேசு வழங்கிய அந்த உவமை.
மத்தேயு நற்செய்தி பிரிவு 18. இயேசு பேதுருவிடம் கூறியது, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஓர் அரசர் தம் பணியாளர்களிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பிக் கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவன் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அப்பணியாள் அவர் காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்தருள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்துவிடுகின்றேன் என்றான். அப்பணியாளின் தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவனது கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அப்பணியாள் வெளியே சென்றதும் தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரைக் கண்டு, நீ பட்ட கடனை திருப்பித்தா எனக் கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்தருள்க, நான் திருப்பிக் கொடுத்து விடுகின்றேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அவன் அதற்கு இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தான். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றையெல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் உனக்கு இரக்கம் காட்டியது போல் நீயும் உன் உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டியிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அத்தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார்.
அன்புள்ளங்களே, மன்னிப்பு என்ற பாடத்தை வலியுறுத்த இந்த உவமையின் இறுதியில் இயேசு கூறும் சொற்கள் ஓர் எச்சரிக்கை போல் ஒலிக்கின்றன.
உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதரர் சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார்.
கடன்படுதல் என்ற கருத்தை மையப்படுத்தி மத்தேயு லூக்கா என்ற இரு நற்செய்திகளிலும் இரு உவமைகள் சொல்லப்பட்டுள்ளன. மத்தேயு நற்செய்தியில் நாம் தேடலை மேற்கொண்டுள்ள இந்த உவமையில் மன்னிப்பு என்ற பாடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடன்படுதலை மையப்படுத்தி லூக்கா நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள உவமையிலோ அன்பு வலியுறுத்தப்பட்டுள்ளது. பரிசேயர் ஒருவரது வீட்டில் இயேசு உணவருந்துச் சென்றார். அப்போது அந்நகரில் பாவியான ஒரு பெண் அழையாத விருந்தினராக அங்கு இயேசுவை தேடி வந்தார். இந்த நிகழ்வை அன்புள்ளங்களே நாம் 10 நாட்களுக்கு முன், அதாவது June 12 நமது ஞாயிறு சிந்தனையில் பகிர்ந்து கொண்டோம். அந்த சூழலில் இயேசு கூறிய உவமை இதோ.
லூக்கா நற்செய்தி பிரிவு 7. இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவர், போதகரே, சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவர் ஒருவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருவர் கடன்பட்டிருந்தனர். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்துவிட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கின்றேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் சொன்னது சரியே என்றார்.
அன்பு இதயங்களே, கடன் அன்பை முறிக்கும் என்பது உலகம் சொல்லித்தரும் எச்சரிக்கை பாடம். கடனை தள்ளுபடி செய்வது அன்பை வளர்க்கும் என்பது இயேசு நமக்கு சொல்லித்தரும் எளிய பாடம்.
கருணை மழையில் நனைந்தே, கவிதை வெளியில் பறந்தே, உயிரே உயிரே உனிலே சரணமடைந்தே, உறவின் உதயம் அறிந்தே.
எனதருமை அன்புள்ளங்களே, மன்னிக்க மறுத்த பணியாள் உவமையில் மூன்று பகுதிகளை நாம் காணலாம். அரசருக்கும் பணியாளருக்கும் இடையே நிகழும் அற்புதமான மன்னிப்பு நிகழ்ச்சி முதல் பகுதியாகவும், மன்னிப்பு பெற்ற பணியாளர் தன் உடன் பணியாளரை மன்னிக்க மறுத்தது இரண்டாவது பகுதியாகவும், மன்னிப்பு தர மறுத்த பணியாளரை அரசர் மீண்டும் தண்டித்தது மூன்றாவது பகுதியாகவும் அமைந்துள்ளன. அன்பு இதயங்களே, அரசரிடம் பணியாளர் பட்ட கடன் தொகையும் மன்னிப்பு பெற்ற பணியாளரிடம் உடன் பணியாளர் பட்ட கடன் தொகையும் பல விவிலிய ஆய்வாளர்களின் கவனத்தை ஈர்த்துள்ளன. பணியாளர் அரசரிடம் பட்ட கடனை ஒரு மலையாக உருவகித்தால், மன்னிக்கப்பட்ட பணியாளரிடம் உடன் பணியாளர் பட்ட கடன் ஒரு சிறு தூசி என்றுதான் சொல்ல வேண்டும். இத்தகைய ஒரு வேறுபாட்டை இயேசு இந்த உவமையில் கூறியுள்ளார். அரசரிடம் பணியாளர் பட்ட கடன் 10,000 தாலந்து என்றும், உடன் பணியாளர் பட்ட கடன் 100 தெனாரியம் என்றும் இயேசு குறிப்பிடுகின்றார்.
அன்பு நெஞ்சங்களே, 10,000 என்ற எண்ணிக்கை கிரேக்க மொழியில் மிரியட் என்ற சொல்லால் குறிக்கப்பட்டது. கிரேக்க மொழியில் அதுவே மிக பெரும் எண்ணிக்கையாக கருதப்பட்டது. அதாவது, அளவிட முடியாத என்ற கருத்தை சொல்வதற்கு மிரியட் என்ற வார்த்தையை பயன்படுத்தினர். அதேபோல் யூதர்கள் மத்தியில் பயன்படுத்தப்பட்ட பணத்தில் மிக அதிகமான மதிப்பு பெற்றது தாலந்து என்ற பணம். எனவே எண்களில் மிக அதிகமென்று கருதப்பட்ட 10,000 என்ற சொல்லையும், பணத்தில் மிக அதிகமான மதிப்பு பெற்ற தாலந்து என்ற சொல்லையும் இயேசு இவ்வுவமையில் இணைத்து, அந்த பணியாளர் அரசரிடம் 10,000 தாலந்து கடன்பட்டிருந்ததாக கூறியுள்ளார்.
இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஒரு நாள் கூலி 1 தெனாரியம் என்று வழங்கப்பட்டது. 1 தாலந்து என்பது 6,000 தெனாரியத்துக்கு ஈடான பணம். எனவே 10,000 தாலந்து என்ற எண்ணிக்கை 6 கோடி நாட்கள், அதாவது ஏறத்தாழ 1,60,000 ஆண்டுகளுக்கு உரிய கூலித்தொகை. இதற்கு மாறாக உடன் ஊழியர் பட்ட கடன் எவ்வளவு? 100 நாள் கூலிக்கு இணையானது. உவமையின் முதல் பகுதியில் சொல்லப்பட்டுள்ள பணியாளர் அரசரிடம் பட்ட கடன் தொகையை ஈடு செய்ய அவர் 1,60,000 ஆண்டுகள் ஊதியம் ஏதுமின்றி அந்த அரசரிடம் பணியாற்ற வேண்டும் என்பதை இயேசு சொல்லாமல் சொல்கின்றார்.
இத்தகைய எண்ணிக்கைகளை சிந்திக்கும் போது, அதுவும் ஒருவர் மற்றொருவருக்கு செலுத்த வேண்டிய கடன் இவ்வளவு பெரிய தொகையா என்று எண்ணி பார்க்கும்போது, வறுமைப்பட்ட கடன்பட்ட நாடுகளை மனம் எண்ணி பார்க்கின்றது. உலக சமுதாயம் 2வது மில்லேனியத்தை முடித்து 3வது மில்லேனியத்தில் அடியெடுத்து வைத்தபோது, வறுமை நாடுகளின் கடன் தொகையை செல்வமிகுந்த நாடுகள் ரத்து செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் உலகெங்கும் எழுந்தது. விவிலியத்தில் கூறப்பட்ட யூபிலி ஆண்டு என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த வேண்டுகோள் எழுந்ததென்று சொல்லப்பட்டது.
கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை தலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா.
அன்பு நெஞ்சங்களே, 3வது மில்லென்னியம் துவங்கிய வேளையில் வறுமைப்பட்ட நாடுகளின் கடன்கள் ஓரளவு ரத்து செய்யப்பட்டன. 1999ஆம் ஆண்டிலிருந்து 2004ஆம் ஆண்டு முடிய கடன் தொகை ரத்து செய்யப்பட்டதால், அந்த தொகையை கொண்டு வறுமைப்பட்ட ஆப்பிரிக்க நாடுகளில் நிகழ்ந்த ஒரு சில வளர்ச்சிகளை பற்றிய பின்வரும் விவரங்கள் தெரிய வந்தன.
தான்சானியா நாட்டில் இலவச கல்வி அனைவருக்கும் வழங்கப்பட்டது. 100 பள்ளிகள் கட்டப்பட்டன. 1,000 ஆசிரியர்கள் பணியில் அமர்த்தப்பட்டனர். புர்கினோ ஃபாசோ நாட்டில் உயிர்காக்கும் மருந்துகளின் விலை வெகுவாக குறைக்கப்பட்டது. சுத்தமான குடிநீர் வசதிகள் பெருகின.
அன்பு நெஞ்சங்களே, 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆசிய நாடுகள் பலவற்றின் கடற்கரை பகுதிகளை விழுங்கிய சுனாமியை தொடர்ந்து 15 ஆசிய நாடுகளின் கடன் தொகைகள் ரத்து செய்யப்பட்டன. வறுமைப்பட்ட நாடுகளின் கடனை ரத்து செய்யும் பல்வேறு முயற்சிகள் 1999 முதல் மேற்கொள்ளப்பட்டாலும் உலகின் கடன்பட்ட நாடுகளின் வளர்ச்சி இன்னும் நிறைவடையவில்லை என்பதுதான் உண்மை. அன்பு இதயங்களே, செல்வம் மிகுந்த வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு வறுமைப்பட்ட அல்லது வளரும் நாடுகள் செலுத்த வேண்டிய கடனை குறித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறைவா உமைக்கே புகழ் என்ற திருமடலில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இயற்கைக்கு நாம் அளிக்க வேண்டிய கடனை குறித்தும் இந்த மடலில் அவர் எழுதியுள்ளார். இந்த திருமடலின் 52 பகுதியில் திருத்தந்தை கூறியுள்ள கருத்துக்கள் இதோ.
பிற நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை வறுமைப்பட்ட நாடுகள் மேற்கொள்ளக்கூடிய வளர்ச்சிப் பணிகளை கட்டுப்படுத்தும் கருவியாக மாறிவிட்டது. இயற்கைக்கு செலுத்த வேண்டிய கடன் வேறுவிதமாக அமைந்துள்ளது. இயற்கை வளங்கள் பலவற்றின் பிறப்பிடங்களாக விளங்கும் வளரும் நாடுகள் இவற்றை பயன்படுத்தி தங்கள் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் தீர்மானிக்க முடியாத நிலையில் உள்ளன. தங்கள் வளர்ச்சியை தியாகம் செய்து செல்வம் மிகுந்த நாடுகளின் முன்னேற்றத்திற்காக வளரும் நாடுகள் தங்கள் இயற்கை வளங்களை சீரழிக்கும் கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளன. இயற்கைக்கு செலுத்த வேண்டிய இக்கடனை அடைப்பதற்கு வளர்ச்சி பெற்ற நாடுகள் உதவி செய்ய வேண்டும். அளவுக்கு அதிகமாக இயற்கை செல்வங்களை விழுங்கி வரும் போக்கினை வளர்ச்சி பெற்ற நாடுகள் கட்டுப்படுத்தினால் வறுமைப்பட்ட நாடுகள் வாழ்வதற்கு ஏதுவான சூழல் உருவாகும்
என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் திருமடலில் கூறியுள்ளார். எனது அருமை அன்புள்ளங்களே, கடன்களை மன்னிப்பது யூபிலி ஆண்டின் ஒரு முக்கிய அம்சம் என்றால், 3 உலக நாடுகள் என்று அழைக்கப்படும் வறுமைப்பட்ட நாடுகள் செல்வம் மிகுந்த நாடுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன் இந்த யூபிலி ஆண்டில் மன்னிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் இயற்கைக்கு செலுத்த வேண்டிய கடன் என்று திருத்தந்தை சுட்டிக்காட்டும் அந்த கடனை தீர்ப்பதற்கு அனைத்து நாடுகளும், குறிப்பாக செல்வம் மிகுந்த நாடுகள் தங்கள் முயற்சிகளை தீவிரமாக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம்.
வறுமையும் பிணிகளும் எம் கனவுகள் மெய்ப்பட வருவாய். கருணையின் உருவே இறைவா, கரையில் அருள் நிறை கலைவா, கனிமொழி பேசிடும் முதல்வா, எம் கனவுகள் மெய்ப்பட வருவா.
இன்றைய பிபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.